আলহামদুলিল্লাহ রাব্বিল আলামিন ওয়া সালাতু ওয়া সালামু আলা রাসূলিল মুরসালিন ওয়া আলা আলিহি ওয়া সাহবিহি আজমাইন। ক্বাল আল্লাহু তাআলা ফিল কুরআনিল আযীম ওয়াল ফুরকানিল মাজীদ ওয়া ইউতিরুনা আলা আনফুসিহিম ওয়ালাউ কানা বিহিম খাসাসা। ওয়া ক্বালান নাবিয়্যু সাল্লাল্লাহু আলাইহি ওয়া সাল্লাম মান কানা ইউমিনু বিল্লাহি ওয়াল ইয়াউমিল আখির ফাল ইউকরিম লাইফা আও কামা ক্বাল আলাইহি সালাতু ওয়া সালাম। সাদাকাল্লাহু মাওলানা আল আযীম ওয়া সাদাকা রাসূলুহুন নাবিয়্যুল কারীম ওয়া নাহনু আলা যালিকা মিনাশ শাহিদিন ওয়াশ শাকিরিন ওয়াল হামদুলিল্লাহি রাব্বিল আলামিন। পুগল আনাইতুম আল্লাহ জাল্লা শানহু তাআলা বিরকি উরিতাত এম্পেরুমানার সাল্লাল্লাহু আলাইহি ওয়া সাল্লাম আবরগলিন মীদুম அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தமிழர்கள் நம்முடைய மக்களை பல வகையாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். மனிதன் என்று சொன்னால் அவன் எந்த வகையை சார்ந்தவன்? சுறா மனிதர்களும் உலகத்தில் உண்டு, ஆமை மனிதர்களும் உலகத்தில் உண்டு, முயல் மனிதர்களும் உலகத்தில் உண்டு, சிங்க மனிதர்களும் உலகத்தில் உண்டு, யானை மனிதர்களும் உலகத்தில் உண்டு, புறா மனிதர்களும் உலகத்தில் உண்டு. இப்படி மனிதர்களை ஆறு வகைகளாக வகைப்படுத்தி இருக்கிறார்கள். அதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அவர்களின் தோழர்களும் எந்த வகையை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் இருப்பதால் என்ன பயன்கள் என்பதைத்தான் இன்றைக்கு பார்த்திருக்கிறோம். சுறா மனிதர்கள் என்பவர்கள் காலத்தின் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள தயங்கக்கூடியவர்கள், ஏற்க மறுப்பவர்கள். பொதுவாகவே காலங்கள் ஒரு மனிதனை மாற்றிவிடும். முதலில் இருந்ததே 40-50 ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் வாழ்ந்ததை போன்று இப்பொழுது வாழ முடியாது. கால மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டது. கணிப்பொறி உலகமாக இன்றைக்கு உலகம் மாறி வருகிறது. கம்ப்யூட்டர் எல்லாம் தேவையில்லை, நான் மீண்டும் இப்பொழுது கணக்குதான் கையில எழுதி கொண்டிருப்பேன் என்று காலத்தினுடைய ஓட்டத்தை ஏற்கவில்லை என்றால் இவன் பலகீனப்பட்டு நிற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுவிடும். சிலர்களை பார்க்கலாம், தீப்பிடித்து வீடு எரியும், நான் கட்டிய வீடு, அந்த வீட்டில் இருந்து நான் அணு அளவு கூட அசைய மாட்டேன், நான் செத்தாலும் பரவாயில்லை, இங்குதான் சாவேன் என்று சொல்லுகிறார்களே, இவர்கள் மாற்றத்தை ஏற்காத சுறா மனிதர்கள், அழுச்சாட்டிய மனிதர்கள். மார்க்கம் இதை விரும்பவில்லை. இன்னும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள், ஆமை மனிதர்கள், எதை எடுத்தாலும் பயப்படுகிற சுபாவம். ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாமா என்று சொன்னா ஆமையை போல குறுகி போய் அந்த தொழிலை பற்றி சிந்தித்து, இதிலே 4 பேர் நஷ்டமடைந்திருக்கிறார்கள், இதிலே 7 பேர் நஷ்டமடைந்திருக்கிறார்கள் என்று நஷ்டத்தையே பார்த்து துவண்டு போகிற மனிதர்களும் உண்டு. இதே தொழிலை பார்த்து லாபப்பட்டவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள், நமக்கும் அந்த லாபம் கிடைக்குமே என்ற எண்ணம் இவர்களுக்கு எழாது. எதை பார்த்தாலும் பயந்த சுபாவம். ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு டிரான்ஸ்பர் செய்து விட்டால் முடிந்து போனது கதை அவர்களுக்கு. வீட்டிலே போய் முடங்கி விடுவார்கள். அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்வார்கள். இப்படியும் சில மனிதர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், பயந்த சுபாவம் உள்ளவர்கள். இன்னும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள், முயல் மனிதர்கள் என்று சொல்லுவார்கள் தமிழில். அவர்கள் எந்த இடத்திற்கு சென்றாலும் அந்த இடத்திற்கு தகுந்தாற்போல் மாறிக்கொள்ளுகிற பாங்கு கொண்டவர்கள். பாம்பை தின்னுகிற ஊருக்கு சென்றால் நடுத்துண்டு நம்ம துண்டு என்று சாப்பிடுகிற மனிதர்கள் இருக்கிறார்கள். சிங்கப்பூர் சென்றால் அங்கு உள்ளவர்களை போன்று நடிப்பார்கள், வாழ்வார்கள். சைனா சென்றால் அங்குள்ளவர்களை போன்று, சேலத்துக்கு வந்தால் சேலத்தை போன்று, சென்னைக்கு சென்றால் சென்னையை போன்று, மக்களோடு மக்களாக தான் மாறி போகிற பழக்கம் கொண்ட மனிதர்களும் சமுதாயத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். இன்னும் சில மனிதர்கள் உலகத்திலே வாழுகிறார்கள், யானை மனிதர்கள். இவர்கள் மாற்றத்தை எதிர்பார்த்து வரவேற்கிற மனிதர்கள். மாற்றம் வர வேண்டும், உலகத்தினுடைய இயக்கம் அதிவேகமாக செல்ல வேண்டும், புதிய புதிய கண்டுபிடிப்புகள் உருவாக வேண்டும் என்று எண்ணி வாழுகிற, புதியதை வரவேற்கிற மனிதர்களும் இருக்கிறார்கள். இவர்களை வகைப்படுத்துவான் தமிழன் யானை மனிதர்கள் என்று. இன்னும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள், புறா மனிதர்கள்.
நடுநிலையான சிந்தனை கொண்டவர்கள். சில நேரத்தில் இவர்கள் மாற்றுவார்கள், இவர்கள் மாறுவார்கள். மாறுதலும் மாற்றுதலும் ரெண்டும் சேர்ந்து நடக்கிற மனிதர்கள் இவர்கள். புறா மனிதர்கள் என்று பெயர் வைத்திருக்கிறார். இந்த சுடு தண்ணியையும் பக்கத்தில் பச்சை தண்ணி தண்ணியையும் வெந்நீரையும் வைத்து நாம் ஆய்வு செய்தால் பார்க்கலாம். தண்ணீரோடு வெந்நீர் சேருகிற பொழுது இந்த தண்ணீர் வெந்நீரினுடைய தன்மையை கொஞ்சம் தான் எடுத்துக் கொள்ளுகிறது, தன் தன்மையை கொஞ்சம் வெந்நீருக்கு கொடுத்து விடுகிறது. மாறுதலும் அங்கே நடக்கும், மாற்றுதலும் அங்கே நடக்கும். இதை போன்றுதான் வெந்நீரும் தன்னுடைய தன்மையை அங்கே கொஞ்சம் கொடுக்கும், தண்ணீரிலிருந்து குளிர்ச்சியை கொஞ்சம் எடுத்துக்கொள்ளும். மாறுதல் மாற்றுதல் இரண்டையும் ஏற்றுக்கொண்ட மனிதர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் புறா மனிதர்கள். சிங்க மனிதர்கள் அப்படி அல்ல. இவர்களால் காலம் இவர்களை மாற்றாது, இவர்கள் காலத்தை மாற்றுகிற ஆற்றல் கொண்டவர்கள். எதிர்வரும் காலத்தில் இது நடக்கும் என்று அடித்து சொல்லுவார்கள். காலத்தை மாற்றுகிற அளவிற்கு வைராக்கியமும் தைரியமும் அவர்களிடத்தில் இருக்கும். இந்த மனிதர்கள் சிங்க மனிதர்கள் என்று தமிழர்கள் மனிதர்களை கூறு போட்டு வைத்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஷராக உலகத்திலே தோன்றினார்களே, மனித தோற்றத்திலே உருவானார்களே நாயகம். இவர்கள் வாழுகிற காலத்திலே நாயகமும் நபித்தோழர்களும் சிங்க மனிதர்களாகவே வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். ஒரு பெரிய புரட்சியையும் மாற்றத்தையும் உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். வாழ்ந்த காலம் வெறும் 10 ஆண்டு, நபித்துவத்திற்கு பின்னால் 23 ஆண்டு வாழ்ந்தார்களே நாயகம். அதிலே 13 ஆண்டுகளில் வெறும் 80 பேர்கள் தான் இஸ்லாத்தை தழுவி இருந்தார்கள். மீதி இருக்கிற 10 ஆண்டுகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100,000-க்கும் மேற்பட்டவர்களை மாற்றினார்களே, காலத்தை மாற்றி போட்டார்களே. அந்த அற்புத மனிதர்களுடைய வரலாற்றை பார்க்கிற பொழுது அவர்கள் செய்து காட்டிய சாதனைகள் என்ன, எதிர்வரும் காலத்திலே என்ன நடக்கும் பெருமானார் சொல்லி இருக்கிறார். சென்ற வாரங்களிலே கூட நாம் பார்த்தோம் பெருமானாரின் அறிவின் ஆற்றல் என்ன, கடந்த காலத்தை பற்றி பெருமானார் எப்படி சொன்னார்கள் என்று. இன்றைக்கு இந்த அற்புத மனிதர், இந்த சிங்க மனிதர் வருங்காலத்தை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார் என்பதைத்தான் நாம் பார்த்திருக்கோம். வருங்காலத்தில் என்ன நடக்கும், உலகத்தில் எந்த தலைவரும் சொல்லாத சில செய்திகளை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லுவார்கள். இதெல்லாம் நடக்கும் என்பார்கள் பெருமானார். யுகத்தபு ஃபீஹி ஸாதிக், உண்மையாளர்கள் பொய்ப்படுத்தப்படுவார்கள், பொய்யர்கள் உண்மையாக்கப்படுவார்கள். ஒரு காலம் வரும் பெருமானார் சொல்லுகிறார்கள், யாரெல்லாம் உண்மையாளர்களோ அவர்கள் எல்லாம் ஓரங்கட்டப்படுவார்கள், பொய்யர்களுக்கு மரியாதை அதிகமாகும். யுஅத்தமனு ஃபீஹல் ஹாயிப், மோசடிக்காரனை நம்பிக்கைக்குரியவன் என்று எண்ணுவான். நம்பிக்கை உள்ளவர்களை மோசடிக்காரர்கள் என்று சொல்லப்படும். சொல்லிவிட்டு கடைசியிலே பெருமானார் பேசுகிறார்கள். என்றைக்கும் சில நேரத்தில் பெருமானார் பேசினால் சில வார்த்தைகளை சகாபாக்களால் புரிந்து கொள்ள முடியாது. பெருமானார் சொல்லுவார்கள், அந்த காலத்திலே ருவைஃபிலாக்கள் பேசுவார்கள் என்றார்கள் பெருமானார். சகாபாக்களுக்கு தெரியல, என்றால் யார் நாயகமே என்கிற பொழுது அற்ப மனிதன், அந்தத்திலே ஆக குறைந்தவன், ஒரு பொடியன் எழுந்து ஒரு பொடியன் மற்றவர்களுக்கு தீர்ப்பளித்துக் கொண்டிருப்பான். பெரும்பெரும் ஆட்கள் எல்லாம் இருக்கிற பொழுது ஒரு பொடியன் தீர்ப்பு சொல்லிக் கொண்டிருப்பான். இந்த காலம் வந்துவிடும் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நடக்கிறதா இல்லையா? வருங்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை துல்லியமாக பேசுகிற ஆற்றல் பெருமானாருக்கு உண்டு. இன்னொரு ஹதீஸிலே நாயகம் இப்படியே பேசுகிறார்கள், யக்சுருல் குர்ஆ, குர்ஆனை நிறைய ஓதக்கூடியவர்கள் அதிகமாக இருப்பார்கள், ஆனால் யக்கில்லுல் ஃபுகஹா, மார்க்க மேதைகள் மார்க்க அறிஞர்கள் குறைந்து போய்விடுவார்கள். மார்க்கத்தை முறையாக கற்று தேறியவர்கள் குறைந்து போய்விடுவார்கள். சொன்ன நாயகம் அடுத்தும் பேசுகிறார்கள், என்குசுல் இல்மு, கல்வி குறைந்துவிடும், பாவங்கள் அதிகமாகிவிடும். கல்வி குறைந்துவிடும், பாவங்கள் அதிகமாகிவிடும். காலத்திற்கு காலம் மார்க்கம் சம்பந்தப்பட்ட கல்வி குறைந்து கொண்டே இருக்கிறது, பாவங்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. ஒரு வரலாறு கூட நிதாவிலே எழுதி காட்டுவார்கள். ஒரு அரசர் தன்னுடைய தந்தையின் காலம் சிறந்த காலமா தன் காலம் சிறந்த காலமா என்று சோதிக்க வேண்டும் என்று எண்ணுகிறார். யார் காலம் சிறந்த காலம்? ஒரு படகோட்டியை அழைத்து ரெண்டு பேத்து காலத்துல என் தந்தை காலம் என் காலம் ரெண்டிலேயுமே நீ வாழ்ந்திருக்கிறாய், யார் காலம் சிறந்த காலம் என்று கேட்கிற பொழுது அந்த படகோட்டி அழகாக பதில் சொன்ன. எப்படி பதில் சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை, இருந்தாலும் கூட ஒன்றை நான் சொல்லுகிறேன். உன் தந்தையின் காலத்திலே நான் படகு ஓட்டுவேன், வாலிபனாக இருந்த காலம் அது. ஒரு நாள் ஓட்டி விட்டு வீட்டுக்கு சென்றால் ஒரு பெரிய பையை ஒருவர் மறந்து வைத்து விட்டு சென்று விட்டார். அந்த பையிலே நான் பார்க்கிறேன் 2 லட்சம் திருகங்கள் இருக்கிறது. மறந்து வைத்து விட்டு சென்றால் 2 லட்சம் திருகங்கள் இருக்கிறது. அதை எடுத்துக்கொண்டு பாதுகாப்பாக கொண்டு போய் நான் என் வீட்டிலே வைத்தேன். 1 ஆண்டுகளுக்கு பிறகு கண்டுபிடித்து என்னை கண்டுபிடித்து உன் படகில் தானே நான் பையை வைத்தேன், அது எங்கே என்று கேட்டார். நான் வீட்டுக்கு அழைத்து சென்று அந்த பையை எடுத்து 1 பைசா கூட நான் எடுத்துக் கொள்ளாமல் கொடுத்து விட்டேன். இது உன் தந்தை காலம். இந்த காலத்திலே அதே படகோட்டியாக இருக்கிற நான் நினைக்கிறேன், நம்மை விட பெரிய பைத்தியக்காரன் யாரும் கிடையாது. அன்றைக்கே பையும் இல்லை ஒன்றும் இல்லை என்று சொல்லி இருக்கலாமே, இப்படி போய் செய்து விட்டோமே என்று நான் நினைக்கிறேன் என்று உன் காலத்திலே இப்படி எனக்கு எண்ணம் தோன்றுகிறது என்று சொல்லி காட்டுகிறார். இப்ப தந்தையின் காலம் எவ்வளவு புனிதமான காலம். அதற்கு அடுத்து வருகிற காலத்திலே இயற்கையாகவே உள்ளத்திலே பாவங்கள் அதிகரித்துக் கொண்டு வருகிறது. காலம் கடற கடற பாவங்கள் அதிகமாகிற சூழல் உருவாக்கிக் கொண்டே இருக்கிறது. இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றே சொன்னார்கள், கல்வி குறைந்துவிடும் பாவங்கள் அதிகரித்துக் கொண்டே வரும் என்றார்கள் பெருமானார். சொல்லிவிட்டு அந்த காலத்திற்கு பிறகு அடுத்து ஒரு காலம் வரும். அந்த காலம் எப்படி இருக்கும் என்றால், ஓதுவார்கள், அல் குர்ஆனை ஓதுவார்கள், ஆனால் தொண்டை குழியை கூட கடந்திருக்காது என்றார்கள் பெருமானார். வெறுமனே உதட்டு வார்த்தைகளாகத்தான் இருக்குமே தவிர உள்ளார்ந்த முறையிலே ஓதக்கூடியவர்கள் சமுதாயத்தில் இருக்க மாட்டார்கள். இன்னைக்கு அல் குர்ஆனை உள்ளார்ந்த முறையிலே ஓதி அமல் செய்கிற ஆற்றல் பெற்றவர்களாக நாம் இருக்கிறோமா எண்ணி பார்க்க வேண்டும். எல்லா வசதிகளும் வந்து விட்டது, தர்ஜுமா இருக்கிறது, மானிகள் இருக்கிறது, விளக்கங்கள் இருக்கிறது, ஆனால் குர்ஆனை ஓதுவதற்கே முன்வருவதில்லை. அப்படியே ஓதினால் கூட உதட்டு வார்த்தைகள் தான். பெருமானார் நிறுத்தவில்லை, இதற்கு அடுத்து ஒரு காலம் வரும். பெருமானார் சொல்லுவார்கள், இந்த காலத்தில் யுஜாதிலுல் முஸ்ரிக்கு பில்லாஹி அல் முஃமினே, ஒரு முஸ்ரிக் காஃபிர் இருக்கிறானே ஈமானை பற்றி முஃமினிடத்திலே பேசுவான் என்றார்கள் பெருமானார். ஈமான் கொண்டவர்களுக்கு ஈமானை பற்றி தெரியாது. ஒரு காஃபிர் ஈமானை பற்றி ஒரு முஃமினுக்கு சொல்லிக் கொடுப்பான் நடக்கிறதா இல்லையா? மீளாததோறும் மார்க்க அறிஞர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் மாற்றுமத அறிஞர்கள் என்று சில இடங்கள்ல தண்ணி போட்டா தான் அவனுக்கு பேச்சு வரும். அவனை கூட்டு வந்து ரசூலுல்லாவை பேச வைக்கிறான், தண்ணியை போட்டுக்கொண்டு பெருமானாரை பற்றி பேசுகிறான். மாற்றுமத முஸ்லிக்கு சொல்லி ஒரு முஃமின் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நிலை வரும் பெருமானார் பின்னால் நடக்கிற செய்தியை இப்பொழுது சொல்லுகிற ஆட்கள் நாயகத்திற்கு. இன்னொரு அதிகத்திலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியே சொல்லி காட்டுகிறார். ரொம்ப அழகா பேசுவாங்க பெருமானார். யுஹையரு பைனல் அஜ்ஸி வல் ஃபுஜூர், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் இயலாமைக்கும் பாவத்துக்கு மத்தியில இஷ்டம் கொடுக்கப்படும். ஒண்ணு பாவம் செய்யணும் அல்லது இயலாமல் போயிடணும். இந்த நிலைக்கு மத்தியிலே ஒரு மனிதன் மாறிவிடுவான், பாவம் செஞ்சே ஆகணும் அல்லது ஒண்ணு முடியாம பேசாம முடங்கி கிடக்க வேண்டும். இந்த நிலை ஏற்பட்டால் அவன் பாவம் செய்வதை விட முடங்கி கிடப்பது மேலானது என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கு சமுதாயத்தில் எத்தனை பாவங்கள், சில நேரங்களில் வட்டி வாங்கியே தீர வேண்டும், இல்லை என்றால் எதுவும் செய்ய முடியாது என்ற சூழல். முடங்கி கிடப்பது மேலானது, லஞ்சம் வாங்கியே தீர வேண்டும், இல்லை என்றால் எதையும் செய்ய முடியாது, லஞ்சம் கொடுத்தே தீர வேண்டும், எதையும் செய்ய முடியாது என்று முடங்கி கிடப்பது இந்த நேரத்திலே மேல் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி காட்டுகிறார்களே. இன்னொரு ஹதீஸில் பெருமானார் மின் இக்திராபி ஸாஆ, கியாமத்து வருவதற்கு முன்னால் ஒரு அடையாளத்தை நான் சொல்லட்டுமா என்று சொல்லிவிட்டு பெருமானார் எவ்வளவு அறிவு கூர்மையானவர்கள் அழகாக சொன்னார்கள். முதல் பிறையை பார்த்து இரண்டாம் பிறை என்பார்கள், இரண்டாம் பிறையை பார்த்து முதல் பிறை என்பார்கள். இது கியாமத்தின் அடையாளம் என்றார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் பிறக்கிற பொழுதும் ரமலான் இறக்கிற பொழுதும் ரமலான் செல்லுகிற பொழுதும் நாம் படுகிற பாடு எத்தனை பாடு பார்த்தீர்களா? முதல் பிறை என்று சரியாக சொன்னவர்கள் உண்டா இந்த காலத்திலே? இது முதல் என்றால் இன்னொரு பார்ட்டி இது இரண்டு என்கிறது, இது இரண்டு என்றால் இன்னொரு பார்ட்டி முதல் என்கிறது. இந்த நிலை நீடிப்பது பெருமானார் அன்றே சொன்னார்கள், இது கியாமத்தின் அறிகுறி என்று அழகாக சொல்லி காட்டி இருக்கிறார்கள். இன்னொரு இடத்திலே பெருமானார் இப்படியும் பேசுகிறார்கள், யாத்தி அலநாதி சமான், ஒரு காலம் வரும், அசாபிரு பீஹிம் அலா தீனிஹி, மார்க்கத்திற்காக பொறுமையாக யார் இருக்கிறாரோ அவர் கல்காபிலி அலல் ஜம் ஜம்ரை, நெருப்பு கொள்ளிக்கட்டையை கையிலே பிடித்தவருக்கு சமம் என்றார். பொறுமையாக இருப்பவர்கள் மார்க்கத்திற்காக, மார்க்கம் என்ன சொல்லுகிறதோ அந்த முறையிலே நடக்கிற பொழுது பொறுமை தேவைப்படும். அப்படி பொறுமையாக இருப்பது எப்படி ஆகிவிடும் என்றால் கொள்ளிக்கட்டையை கையில பிடிச்ச மாதிரி. நாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கு மார்க்கத்தின்படி சரியாக 100% நடப்பது யார் சொல்ல முடியுமா? பொறுமையோடு மார்க்கம் சொன்ன முறைகளை பின்பற்றுபவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள்? பெருமானார் அழகாக சொல்லுவார்கள். இன்னொரு இடத்திலே பெருமானார் அடித்து பேசுகிறார்கள், அடித்து பேசுகிறார்கள், காசியாத்துன் ஆரியார் முமீலாத்துன் மாயிலார் ருஊசு உன்னே காஸ்மிமத்தில் முக்தில் மாயிலா ஃபயின்ன உன்னே லா எதுகுல்னல் ஜன்னா வலா எஜிதுன ரீஹா. ஆடை அணிந்திருப்பார்கள், பெண்களை குறித்து பேசுகிறார்கள் பெருமானார். ஆடை அணிந்திருப்பார்கள் ஆனால் நிர்வாணமாக இருப்பார்கள். ஆடை இருக்கும், உள்ளிருக்கிற உடலும் தெரியும். இப்படி ஒரு ஆடை அணிவார்கள். பெண்ணுக்கு அவுரத்து ஏது? பெண்ணுக்கு அவுரத்து முழு உடலும் அவுரத்து, முகம் தெரியலாம், இரண்டு கைகள், இரண்டு கப்புகள், வெளியிலே செல்லுகிற பொழுது முகமும் தெரியக்கூடாது, பெண்ணினுடைய அவுரத்து. வயிறு இன்றைக்கு பெண்ணுக்கு அவுரத்து அல்ல, முதுகு பெண்ணுக்கு அவுரத்து அல்ல, கைகள் முழுமையாக மறைக்கப்பட வேண்டும், கைகள் ஏற்றப்பட்டுக் கொண்டே இருக்கிறது, கழுத்துகள் மறைக்கப்பட வேண்டும், உடல் உறுப்புகள் வெளியே பார்க்க முடியாத அளவிற்கு அந்த பெண்மணி நடந்து கொள்ள வேண்டும். இது ஒரு பெண்மணிக்கு மார்க்கம் சொல்லுகிற அவுரத். ஆனால் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? தன்னுடைய அழகை வெளியே காட்ட வேண்டும் என்பதற்காக அரைக்குறை ஆடைகள், மோசமான அந்நிய கலாச்சாரங்கள். இதைத்தான் பெருமானார் சொன்னார்கள், ஆடை அணிந்திருப்பார்கள், அம்மனமாக இருப்பார்கள். முமீலாத்துன் மாயிலாத், கண்ணின் பக்கம் எல்லோரும் சாய வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், கண்ணின் பக்கம் சாய வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், தன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. சுருக்கமாக இன்றைக்கு நடக்கிறதா இல்லையா? கணவன் பார்க்கணுங்கிற ஆசைப்படுறத விட பெண்மணிகள் கணவன் பார்ப்பதற்கு கணவன் இடத்திலே அழகாக நடக்க வேண்டும். ஆக கணவன் இடத்திலே பங்கரையான ஆடைகளை அணிந்து வெளியே செல்லுகிற பொழுது, திருமணத்திற்கு என்று செல்லுகிற பொழுது, மாற்று நிகழ்ச்சிக்கு என்று செல்லுகிற பொழுது, தன்னை பார்க்க வேண்டும் என்பதற்காக நகைகளை ஆபரணங்களை அணிந்து கொண்டு செல்லுவார்கள். பெருமானார் சொன்னார்கள், அன்றே சொன்னார்கள், ஒமீலாத்து மாயிலாத், அடுத்து பேசுகிறார்கள், ருஊசு உன்ன, அவர்கள் தலைமுடியை அலங்காரம் செய்து கொள்வார்கள். இப்படி ஒரு காலம் வரும். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த தலை அலங்காரம் இருந்தது? அழகு நிலையங்கள் இருந்தது. பெருமானார் இப்படி ஒரு காலம் வரும், தலையை அலங்கரிப்பதற்கே அழகு நிலையங்கள் இருக்கும் என்பதை எல்லாம் பெருமானார் சுட்டி காட்டுகிறார்கள். ருஊசு உன்ன, அவர்களுடைய தலை எப்படி இருக்கும் என்றால் ஒட்டக திமிழை போன்று உருவாக்க வேண்டும் என்று விரும்புவார்கள், கூர்மையாக தலைமுடிகளை உருவாக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். இந்த பெண்கள் எல்லாம் சொர்க்கத்திலே நுழைய மாட்டார்கள் என்று பெருமானார் சொல்லவில்லை, சொர்க்கத்திலே நுழைய மாட்டார்கள் என்று சொல்லவில்லை, பல் லா யஜிதுன்னலி ரீஹஹா, சொர்க்கத்தின் வாடையை கூட இவர்களால் நுகர முடியாது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்று சொன்னது நடந்ததா இல்லையா? தெளிவாக பெருமானார் பேசுவார்கள், வலுக்கியாத்தில் அமானா, ஒரு காலம் வரும், அமானிதங்கள் வீணடிக்கப்படும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்களுக்கு புரியல, அமானிதங்கள் வீணடிக்கப்படும் என்றால் என்ன நாயகமே என்று கேட்கிற பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி, தகுதி இல்லாதவரை தலைவராக்கப்படும் என்றார்கள். தகுதி இல்லாதவருக்கு பொறுப்பு கொடுக்கப்படும். எந்த பொறுப்பையும் தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுத்தால் கியாமத்து நாள் வந்துவிட்டது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். சமுதாயத்தில் எத்தனை பிரச்சனைகளை பார்க்கிறோம். இன்னொரு அதிகத்தில் பெருமானார் இன்னும் தெளிவாக இறங்கி பேசுவார்கள், சமான் ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே ரிபாவை வட்டியை வியாபாரம் என்று சொல்லுவார்கள், வட்டியையே வியாபாரம் என்று பேசுவார்கள். அசுஹ்தபில் ஹதியா, லஞ்சத்தை அன்பளிப்பு என்பார்கள். இத்தஜரூபி ஜகாத், ஜகாத்ல இவன் பிசினஸ் பண்ணிட்டு இருப்பான். ஜகாத் கொடுக்க வேண்டிய பணத்தை எடுத்து பிசினஸ்ல போட்டு பேசிக் கொண்டிருப்பார்கள். இப்படி ஒரு காலம் வரும், இந்த காலத்திலே ஹலகு, அனைத்து மக்களும் அழிந்து கொண்டிருப்பார்கள், பாவங்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நடக்கிறதா இல்லையா? இன்னொரு ஹதீஸில் பெருமானார் இப்படியே பேசுவார்கள், குதி அத்தில் அர்ஹாம், கியாமத்தினுடைய அடையாளங்கள்ல ஒண்ணு குதி அத்தில் அர்ஹாம், சொந்த பந்தங்கள் நிந்திக்கப்படுவார்கள், லியாபத்துகள் மறுக்கப்படும். இன்றைக்கு இதுவும் அதிகமாக நடக்கிறது. இஸ்லாமிய பண்பாட்டிலே உயர்ந்த பண்பாடு என்னவென்றால் லியாபத்தினுடைய பண்பாடு. விருந்தோம்பல் என்பது இருக்கிறதே, கியாமத்தினுடைய அடையாளங்கள்ல ஒன்று விருந்தோம்பல் துண்டிக்கப்படும், சொந்த பந்தங்கள் துண்டிக்கப்படுவார்கள். இன்றைக்கு அந்த விருந்தோம்பலினுடைய நிலை எப்படி இருக்கிறது எண்ணி பார்க்க வேண்டும். கோடை காலத்திலே நாம் வீட்டிருக்கிறோம், கோடை காலத்திலே விருந்துக்கு சென்றவர்களும் உண்டு, வந்தவர்களும் உண்டு. அதுல நம்ம குடும்பத்தில் நடக்கிற கூத்துகளை எல்லாம் நாம் எண்ணி பார்க்கலாம். மனைவியின் வீட்டை சார்ந்தவர்கள் வந்தால் அங்கே கொடுக்கப்படுகிற விருந்தோம்பல் அலாதியாக இருப்பதை காணுகிறோம். கணவனின் வீட்டுக்காரர்கள் விருந்துக்கு வருவார்களே ஆனால் பாத்திரத்தை வைப்பதிலேயே அடுத்த நேரம் பறந்து போகிற சூழல். தடார் என்று செம்பை போடுவது, தடார் என்று பாத்திரத்தை போடுவது, அடுத்த நேரத்திலே தேவையில்லை என்று புறப்படுகிற சூழல் இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது. இரண்டு தரப்பிலேயுமே விருந்து உபச்சாரத்தை செய்வது மார்க்கத்தின் உயர்ந்த பண்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கான யுக்மினு பில்லாஹி வல் யௌமில் ஆகர், யார் இந்த உலகத்தையும் மறு உலகத்தையும் நம்பி யார் வாழுகிறாரோ, மன் கான யுக்மினு பில்லா, அல்லாஹ்வையும் மறுமையையும் நம்பி வாழக்கூடியவர், பல் யுக்ரிம் வைஃபா, தன்னுடைய விருந்தாளிகளுக்கு சங்கை செய்யட்டும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி நபிகள் பெருமானார் பேசுவார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாப்பிடுவதற்கு முன்னால் ஒரு மைல் அல்லது இரண்டு மைல், ரிவாயத்துல ரெண்டு ரிவாயத்துமே இருக்கிறது, ஒரு மைல் அளவுக்கு அல்லது இரண்டு மைல் அளவுக்கு தேடி சென்று யாராவது விருந்தாளி கிடைக்குமா என்று பார்த்து கொண்டு வந்து அவர்களோடு சேர்ந்து சாப்பிடுகிற பழக்கம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு இருந்தது. அவ்வளவு மல் தையப்ப என்ற பெயர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு. உலகத்திலே முதல் முதலிலே விருந்து கொடுத்த பெருமை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சாரும், நம்முடைய பாவா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சாரும். அந்த இப்ராஹிமினுடைய சுண்ணத்தை இன்றைக்கு எத்தனை பேர்கள் கடைபிடித்திருக்கிறோம். வந்த விருந்தாளிகளை கூட கரவோரமாக நிப்பாட்டி அனுப்புகிற சூழல் அதிகரித்து வருகிறது. சொந்த அண்ணன் தம்பிகள் வீட்டிலே ஏற்றப்படாத சூழல்கள் அதிகரித்து வருகிறது சமுதாயத்திலே. ஹதீஸை பார்க்கிறோம், கைஸ் இப்னு ஸாத் ரலியல்லாஹு தஆலா இவர்களை பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு போராமைப்படுவார்களாம். கைஸ் இப்னு ஸாதை பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு போராமைப்பட்டு நாயகத்திடத்திலே வந்து சொல்கிறார்கள், நாயகமே இவர் கொடுக்கிற விருந்தை பார்த்தால் இவருடைய சொத்து முழுக்க போய்விடுமோ என்று நாங்கள் பயப்படுகிறோம் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைஸ் இப்னு ஸாதையை அழைத்து கேட்கிறார்கள், என்ன இவ்வளவு விருந்து கொடுக்கிறீர்களாமே என்கிற பொழுது கைஸ் இப்னு ஸாத் அழகாக சொன்னார்கள், நாயகமே அல்லாஹ் எனக்கு விருந்தாக கொடுத்திருக்கிற பொழுது நான் கொடுப்பதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது நாயகமே என்கிறார்கள். நான் பிறக்கிற பொழுது சொத்தோடு பிறக்கவில்லை நாயகமே, சொத்தோடு பிறக்கவில்லை, அல்லாஹ் எனக்கு கொடுத்தான், அவன் கொடுத்ததிலிருந்து நான் கொடுப்பதிலே என்ன கஞ்சத்தனம் எனக்கு இருக்கிறது நாயகமே, கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது அவருக்கிறது எல்லாம் அவரது எல்லாம் கட்டி அணைத்து நெற்றியிலே முத்தம் கொடுத்த வரலாறுகள் உண்டு. ஆக விருந்தோம்பல் என்பது சிறந்த பண்பு. சாதிமுன உபாதாரணி அல்லாவினுடைய ஹதீஸை நாம் பார்க்கிறோம், சாதிமுன உபாதாவினுடைய வீட்டில தினமும் ரசூலுக்காக ஒரு பாத்திரம் இருக்குமா, சரீதுகள் உணவுகள் இதையெல்லாம் செஞ்சு ரசூலின் வீட்டிலே கொண்டு போய் வைத்து விட்டு வந்து விடுவார்கள். சாதிமுன உபாதாரணி அல்லாஹு தஆலா என்றவர்கள் பெருமானாரின் மனைவிமார்கள் பசி எடுக்கிற பொழுது அந்த பாத்திரத்திலிருந்து உணவை எடுத்து சாப்பிட்டுக் கொள்வார்கள். இவர்கள் சாப்பாட்டை வச்சிட்டு வரும்போது கேட்பாங்களா அல்லாஹ் இடத்துல, யா அல்லாஹ் எனக்கு பொருளாதாரத்தை அதிகமாக கொடு, எனக்கு பொருளாதாரம் அதிகமாக வேண்டும். எதற்கு தெரியுமா? நான் பெருமானாருக்கும் பெருமானாரது குடும்பத்திற்கும் தினமும் விருந்தளிப்பதற்காக வேண்டியே எனக்கு பொருளாதாரத்தை கொடு என்று கேட்கிறார்கள், எனக்கு பொருளாதாரத்தை வழங்குவாயாக என்று கேட்கிறார்கள். அப்துல் லாலாவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை சொன்னார்கள், ஜகாத்துத்தார் பொருளுக்கு ஜகாத் இருக்கிறது, வீட்டுக்கு ஜகாத் என்ன தெரியுமா? அப்துல் லாலா பொருளுக்கு ஜகாத் இருக்கிறது. அப்துல் லாலா 40 கொடுத்து விடலாம், வீட்டுக்கு ஜகாத் என்ன தெரியுமா? விருந்தாளிக்கு ஒரு அறை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வீடு கட்டுகிற பொழுது உனக்கு மட்டும் அறையை ஏற்படுத்தி கொள்ளாதே, விருந்தினர்கள் வந்தால் அவர்களை தங்க வைப்பதற்கு ஒரு அறை தேவை, இதுதான் வீட்டின் ஜகாத் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆபுதாம் நாம் சாப்பிடுகிற உணவிலேயே சிறந்த உணவு எது தெரியுமா? பெருமானார் சொன்னார்கள், கஸ்ரத்துல் ஐதி, அதிகமான கைகள் இருக்கிற விருந்து உணவு என்றார்கள். எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுகிற பொழுதுதான் அது சிறந்ததாக இருக்கும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இன்னொரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியே பேசுவார்கள், காத்தமுல் லசம் இடத்திலே, கொடை வல்லவல்ல கொடை வல்லல் காத்தம் தாய் இடத்திலே சென்று கேட்கிறார்கள், நீதான் அரபுலகத்திலேயே பெரிய கொடை வல்லடா என்று கேட்கிற பொழுது அந்த காத்தம் தாய் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இல்லை இல்லை, என்னை விட சிறந்த ஒரு கொடைவள்ளல் இருக்கிறார், இதோ தெரிகிறாரே இந்த யத்தீமான சிறுவர், இவர்தான் என்றார். என்ன சொல்லுகிறீர்கள்? ஆம், 100 ஆடுகள் அவனிடத்தில் இருந்தது, அந்த யத்தீமான சிறுவர்களிடத்தில். அப்ப அரபுகள் எவ்வளவு கொடுத்திருக்கிறார்கள்? 100 ஆடு இருந்தது, எனக்கு பசி எடுத்த நேரத்திலே அவனிடத்திலே உணவு கேட்டேன், எனக்கு உணவை கொண்டு வந்து கொடுத்தான், அந்த ஆட்டை அறுத்து ஆட்டின் மூளையை கொடுத்தான், நான் அந்த மூளையை சாப்பிட்டு விட்டு மா அத்தியபுஹாதா, என்ன அருமையான சுவை என்ற ஒரு வார்த்தை சொன்னேன், அடுத்த ஆட்டை அறுத்து கொண்டு வந்தான், அடுத்த ஆட்டை அறுத்து கொண்டு வந்தான், அடுத்த ஆட்டை அறுத்து கொண்டு வந்தான். இப்படியே பல ஆடுகளை தனக்கு சம்பாதித்து கொடுக்கிற, தன்னுடைய ஜீவனாக ஜீவனாம்சமாக இருக்கிற, தனக்கு வருமானத்தை ஈட்டுகிற ஆட்டை கூட விருந்தாளிக்கு கொடுத்திருக்கிறாரே, இவர்தான் கொடைவில்லை, இந்த யத்தீம் தான், நான் உபரியாக இருப்பதை கொடை கொடுக்கிறேன், ஆனால் அவர் தேவையுள்ளதை கொடுக்கிறாரே என்று காத்தம் சொல்லுகிறார் என்றால் அந்த அளவிற்கு கொடைத்தன்மை அங்கே நிறைந்திருந்தது. களவு கூட்டத்தார்களை பற்றி நாம் பார்க்கலாம், ஹதீஸ் நூல்கள்ல வரலாற்றுல பார்த்தா ரணமே களவு என்று பெருமானார் நிறைய உதாரணம் காட்டுவார்கள். ரணம் கூட்டத்தாரினுடைய ஆட்டை போல அவ்வளவு பாவம் இருந்தால் கூட அல்லாஹ் மன்னிப்பான் என்று களவு கூட்டத்தை பற்றி நிறைய ஹதீஸுகள் வரும். இந்த களவு கூட்டத்தாரிடத்திலே உம்மு ஜாஃபர், உம்மு ஜாஃபர் சாதாரணமான ஆட்கள் அல்ல, நிறைய கொடை கொடுக்கிற ஆட்கள் கொண்ட அந்த பெண்மணி உம்மு ஜாஃபர் பயணத்திலே செல்லுகிற பொழுது களவு கூட்டத்திலே போய் மாட்டிக்கொள்கிறார்கள். அங்கிருந்த ஒரு வயதான பெண்மணி இவர்களுக்கு உணவு கொடுக்கிறார்கள். ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாள் உணவு நடந்து கொண்டே இருக்கிறதே, இதை பார்த்த உம்மு ஜாஃபர் செல்லுகிற வேளையிலே, பயணத்தை முடித்துக் கொண்டு செல்லுகிற வேளையிலே பணத்தை கொண்டு போய் கொடுக்கிறார். அம்மா தெரியாத எங்களுக்கு உணவு கொடுத்தீர்கள், பணத்தை வைத்துக் கொள்ளுங்கள் என்கிற பொழுது கடும் கோபத்தோடு தூக்கி எறிந்து விட்டு இல்லையாப்பா, விருந்துக்கு என்ன கூலி என்றார்கள். உம்மு ஜாஃபர் விடவில்லை, கூலியை ரகசியமாக வீட்டிலே போட்டு விட்டு வர வேண்டும் என்று ஒரு மூளையிலே போட்டு விட்டு புறப்படுகிறார்கள். ஊரின் எல்லையை கடக்கவில்லை, அந்த வயதான பெண்மணியினுடைய கணவர் வந்து இடைமறிக்கிறார். இடைமறித்து எங்களுடைய வீட்டிலே மூளையிலே பணத்தை போட்டு விட்டால் நாங்கள் என்ன வைத்துக் கொள்ளுவோம் என்று நினைத்துக் கொண்டீரா? உங்கள் பணத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், நாங்கள் லியாபத்திலே இந்த அரபுலகத்திலேயே சிறந்தவர்கள் என்று பெயர் வாங்க வேண்டும், பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள், அதுவே எங்களுக்கு போதும் என்றார். அந்த விருந்தோம்பல் இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்று பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த தன்மை குறைக்கப்பட்டு விடும், இது கியாமத்து நாளின் அடையாளம். அதை போன்று சொன்னார்கள், கசுரத்தி தலாக், தலாக் அதிகமாகும் என்றார்கள்.
வருங்கால செய்திகளையும் பெருமானார் அழகாக சொல்லி இருக்கிறார்கள். தலாக்குகள் சமுதாயத்திலே அதிகமாகும், விவாகரத்துகள் சமுதாயத்திலே அதிகமாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருங்காலத்திலே இது நடக்கும் என்று சொன்ன காரணத்தினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனிதர்களை பல வகையாக பிரிக்கிற பொழுது சிங்க மனிதர்களாக இனிமேல் நடக்கிற விஷயங்களை கூட பகுத்து சொல்லி இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி காட்டுகிற சிங்க மனிதராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூறுவதில் ஆச்சரியம் என்ன இருக்கிறது. எனவே பெருமானார் எப்படி வாழச் சொல்லி இருக்கிறார்களோ அந்த முறையில் வாழ்ந்த சிறக்கு வல்லோ நல்லா வாய்ப்புகள் நல்குவானாக. வாஹுரு தாவா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
This audio was downloaded from tamilislamicmedia.com.